வணக்கம் டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன்.
வணக்கம் செல்வி, சொல்லுங்க.
குடும்ப வன்முறை இப்போது அதிகமாக ஆஸ்திரேலியாவில் பேசப்படுகின்ற ஒரு விடயம். குடும்ப வன்முறைக்கு ஆளாபவர்கள், குறிப்பாக பெண்கள், தங்களுக்கு பொருளாதார உரிமைகள் குறித்து அறிந்து வைத்திருக்க வேண்டியவைகள் என்ன என்று சொல்லுங்களேன். முதல்ல
முதல்ல நம்ம வந்து அது என்ன முதல்ல வன்முறைகள்னு கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு, ஃபேமிலி வயலன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதுக்கு கீழே சில வன்முறைகளை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் நான் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கொண்ட விடயம் வந்து ஃபைனான்சியல் அபியூஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த வன்முறைகள். அதை நான் என்னன்னு முதல்ல சொல்றேன். அதாவது ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியையோ அல்லது மனைவி ஒரு கணவனையோ அவங்க அவங்க வங்கி கணக்குகளை கையாள விடாமல் தடுக்கிறது ஒரு வன்முறை. அது தவிர ஒரு வீட்டுக்கு ஒரு $10,000 ஒரு வருஷத்துக்கு செலவாகுதுன்னு சொன்னா ஒரு $1,000 கொடுக்கறது, அல்லது ஒரு வாரத்துக்கு $250 மட்டும் கொடுத்துட்டு மற்ற செலவுகளை கவனிக்காம விடுறது, அதுவும் ஒரு வகை வன்முறை தான். அது தவிர ஆணோ பெண்ணோ வேலைக்கு போகக்கூடிய ஒரு இதுல இருந்து அவங்க வேலைக்கு போவதை தடுத்து ஒரு அடிமை மாதிரி வைத்திருக்கிறதும் பொருளாதார வன்முறைகளை தான் அடங்கும். அப்புறம் விக்டிமை வந்து அதாவது யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள வந்து அவங்களுக்கு அறிவுக்கு எட்டாம அவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியாம சில பத்திரங்கள்ல கையெழுத்து வாங்கி வங்கி கடன்களோ கடன் அட்டைகளோ அல்லது வேறு பொருள்களோ அல்லது சொத்துக்களோ வாங்குவதற்கு அந்த கையெழுத்தை பயன்படுத்தி அவங்கள வந்து சில பிரமாண பத்திரங்கள்ல கையெழுத்து போட வைத்து அந்த மாதிரி செய்வதும் அது பொருளாதார வன்முறை தான். அதுக்கப்புறம் ஒருத்தர் சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை முழுக்க கணவன் மனைவியோ அது மனைவி வந்து கணவனிதோ பணத்தை முழுவதுமாக அவர்களை தொடவிடாமல் மற்றவர் அனுபவிப்பது, அதுவும் வன்முறை தான். அதே மாதிரி இப்போ ஒரு பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு வயதில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியரிடையேயும் அந்த மனைவியின் பென்ஷனை முழுவதுமாக கணவன் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஓய்வூதியத்தை, அதுவும் ஒரு வன்முறை தான். அதை தவிர ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இணைந்த ஒரு சொத்து வைத்திருக்கின்றார்கள் என்ற போது கணவன் வந்து மனைவிக்கு தெரியாம அந்த வங்கியில வந்து நீங்க சொல்லலாம் யார் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாப்பாங்க அப்படின்றதுக்கு ஒருத்தரை நீங்க வந்து நியமித்து விட்டு அவர் முழுக்க முழுக்க அந்த சொத்து சம்பந்தமான எல்லா பண விடயங்களையும் அதிலிருந்து மேலதிக கடன் வாங்குவது, அதிலிருந்து கடன் அட்டை வாங்குவது, அதிலிருந்து பணத்தை எடுத்து தன்னுடைய பெயரில் ஒரு சொத்து வாங்குவது போன்ற விடயங்களையும் செய்யும் போது அதுவும் ஒரு வன்முறை தான். அதே மாதிரி கணவன் வந்து மனைவியை கார் வண்டியை எடுக்கும் போது அதற்குரிய சாவியை மறைத்து வைத்து வேலைக்கு போக முடியாமல் செய்வது, அல்லது மனைவியினுடைய கடன் அட்டையை தான் எடுத்து செலவு பண்ணுவது போன்ற விடயங்களும், மனைவியுடைய அடையாளத்தை வங்கியில் பொய்யாக கொண்டு போய் கொடுத்து கடன்களை ஏற்பாடு செய்து கொள்வதும், இவை அனைத்துமே பொருளாதார வன்முறைக்குள் தான் அடங்கும்.
சரி, இப்படி குடும்ப வன்முறைக்கு ஆளாபவர்கள் உறவில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கும் போது அதால் பாதிக்கப்படுபவர்கள், நீங்கள் கூறியது போல கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம், இதனால் பாதிக்கப்படுபவர்கள் உடனே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்?
எப்போது இவர்களுக்கு வந்து கணவன் வந்து தன்னுடைய இந்த பொருளாதார வன்முறைகளில் ஈடுபடும், சில பேருக்கு இந்த சூப்பர் அனுவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சேமிப்பில் இருந்து கூட அவர்கள் சொத்து வாங்கும் போது அல்லது அதற்குரிய கையெழுத்துக்களை கணவனிடம் கொடுத்திருந்தால் அதை கூட அந்த கணவன் எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும். இந்த சந்தேகங்கள் வந்து ஒரு அளவுக்கு தன்னுடைய பணம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, தன் கணவன் முழுக்க முழுக்க அந்த பணத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார் என்று தெரியும் போது முதலில் ஆவேசப்பட்டு சண்டையை பெரிதாக்கி எல்லாவற்றையும் அதற்கிடையில் அவர்கள் முழு பணத்தையும் எடுத்துக் கொள்வார்கள். அந்த சூழ்நிலைக்கு விடாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவு முறையை புரிந்து கொண்டு தனக்கென்று சில சேமிப்புகள், தனக்கென்று சில இது, வங்கிகளுக்கு சில அறிவுறுத்தல்களை கொடுக்கலாமே, இரண்டு கையெழுத்து வேண்டும் போன்ற அதிகாரங்களை கொடுத்து அந்த பண நிகழ்வுகளை சரி செய்து கொள்ளலாம். அல்லது நம்பிக்கையான நண்பர்கள், உறவுக்காரர்கள் இவர்களிடம் சென்று அவர்களிடம் பேசி அந்த தனக்குரிய வங்கி கணக்கு ஒன்றை திறந்து அதன் பின் வரக்கூடிய சேமிப்புகளை தனியாக வைத்துக் கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தான் வேலைக்கு போவதை தடுக்கும் பட்சத்தில் தான் பயிற்சி வேலைக்கு போவதாக சொல்லிக்கொண்டு ஒரு பகுதி நேர வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை கூட பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் அவர்கள் அந்த பணம் சம்பந்தமாக அவர்கள் செய்யக்கூடியது. அது தவிர தன்னுடைய கடன்கள் எல்லாம் வந்து ஒருவர் வந்து கணவன் ஒரு அளவுக்கு தன்னை பயன்படுத்தி கடன் எடுத்து வேறு காரணங்களுக்கு செலவு செய்து கொண்டிருக்கின்றார் என்று தெரிந்தால் அந்த நிறுவனங்களுக்கு சொல்லி தனக்கும் இந்த கடனுக்கும் இந்த நிமிடத்திலிருந்து சம்பந்தம் இல்லை என்று அதை தெளிவுபடுத்தலாம்.
நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் தொட்டீர்கள், அதாவது இருவரும் சேர்ந்து வீடு வாங்குவது, அதற்காக அவர்கள் மோட்கேஜ் கட்டுவது, மற்றது வந்து சூப்பர் அனிவேஷன். இவை நான் தனித்தனியாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். சற்று விரிவாக இருவரும் இணைந்து வீடு வாங்கி அதாவது மோட்கேஜ் கட்டி வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களது உறவில் விரிசல் வரும்போது ஒருவர் மட்டும் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு மற்றவரை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதில். ஏனென்றால் உதாரணத்துக்கு லைன் ஆஃப் கிரெடிட் அப்படி போன்ற மோட்கேஜ் லோன்களில் நீங்கள் எவ்வளவு கட்டினாலும் அதை நீங்கள் திரும்ப எடுக்கலாம். நீங்கள் கூறியது போல இருவரும் இணைந்து அந்த கணக்கை வைத்திருந்தாலும் ஒருவர் மட்டும் அதை நிர்வகிக்கலாம் என்று தெரியாமல் நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கலாம். இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது இதனால் பாதிக்கப்படுபவர்கள், மனைவியோ கணவனோ பாதிக்கப்படுபவர்கள், உடனே என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்க.
முதலில் அவர்கள் அந்த வங்கிகளுக்கு சென்று தான் அதை தீர்மானிக்கணும். எப்போதுமே ஒன்று வைத்துக் கொள்ளுங்க, சொத்து வாங்கும் போது பொதுவாக நாம் இலங்கை இந்திய பின்புறத்திலிருந்து வருபவர்கள் ஜாயிண்ட் டெனன்ஸ் என்று வாங்குகின்றோம். அதாவது ஒருவருக்கு ஏதாவது நிகழ்ந்தால் அந்த சொத்தின் பகுதி வந்து மற்றவருக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இயல்பாகவே போய் சேரும். ஆனால் ஜாயிண்ட் டெனன்ஸ் என்று இல்லாமல் டெனன்ஸ் இன் காமன் என்று ஒன்று இருக்கின்றது. அதன்படி என்னவென்றால், ஒரு 100,000 ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கினீர்கள் என்றால் அதில் 50,000 அல்லது 20,000 கணவன் பேரிலும், 80,000 80%, 20%, 10%, 90% எந்த வகையிலாவது டெனன்ஸ் இன் காமன் என்று வைத்தால் ஒருவருடைய பெயரில் உள்ள அந்த பகுதி இன்னொருவருக்கு தானாகவே போய் சேராது. அதை கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு சந்தேகமான ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கும் பெண்கள் அந்த சொத்து எழுதும் போதே டெனன்ஸ் இன் காமன் என்று எழுதிக் கொள்ளலாம். ரெண்டாவது, வங்கியில் இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதை போய் சொல்லி அந்த லைன் ஆஃப் கிரெடிட்டை உடனே தானும் தான் அதற்கு பொறுப்பாக கையெழுத்து போட்டிருக்கின்ற அந்த நிலையை மாற்றி எழுத வேண்டும். இந்த கேரண்டர் இதுல இருக்கும் ரெண்டு பேர்ட்ட பேரும், ஆனா ஒருத்தருக்கு வந்து அனுமதி கொடுத்திருப்பீங்க நீங்க அவர் எடுத்து அதை வேற கடன்கள் வாங்குறதுக்கு மற்ற விடயங்கள் செய்யறதுக்கு, அந்த அதிகாரத்தை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும்.
ஆமாம், ஏனென்றால் ஒருவர் மட்டும் கையெழுத்து போட்டு அதில் வங்கியில் உள்ள அந்த மோட்கேஜில் இருந்து பணத்தை எடுக்கலாம் என்று அந்த கான்ட்ராக்டில் எழுதியிருந்தால் ஒருவர் மட்டும் ஒரே ஒரு செக்கில் கையெழுத்து போட்டு முழு தொகையுமே எடுக்க முடியும்.
ஒரே ஒரு செக்ல போட்டு எடுக்கலாம், இல்ல இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம்.
ஆகவே அதில் நாங்கள்
கவனமாக இருக்க வேண்டும்.
சரி, அடுத்ததாக செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன், இதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. அதாவது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ட்ரஸ்டியாக செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் வைத்திருப்பார்கள். செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷனில் ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது நீங்கள் அதிலிருந்து பணத்தை எடுத்து வீடு வாங்குவது போன்று நீங்கள் இன்வெஸ்ட் செய்யலாம். அதிலும் இதே பிரச்சனை இருக்கிறது. அதாவது இரண்டு பேர் ட்ரஸ்டியாக இருந்தாலும் ஒருவர் மட்டும் கையெழுத்து போட்டு அதிலிருந்து எடுக்கக்கூடிய மாதிரி நீங்கள் கான்ட்ராக்டில் எழுதியிருந்தீர்கள் என்றால் இந்த சிக்கல் அதில் இருக்கிறது. ஆகவே அதை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள்.
இந்த செல்ஃப் மேனேஜ் சூப்பர் ஃபண்ட் பற்றிய ஒரு அறிவு வந்து அதற்கு முக்கியமாக தேவை. செல்ஃப் மேனேஜ் சூப்பர் ஃபண்ட் என்பது ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் நேரடியாக சொத்து வாங்க முடியாது. அதற்கு ஒரு மேனேஜிங் பிடிவை லிமிடெட் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று நிறுவப்பட்டு அந்த நிறுவனம் வந்து அந்த செல்ஃப் மேனேஜ் சூப்பர் ஃபண்டின் பிரதிநிதியாக செயல்படும். அந்த நிறுவனம் தான், அதாவது இப்போ ஏபிசி பிடிவை லிமிடெட் என்றால் அந்த ஏபிசி பிடிவை லிமிடெட்டுக்கு மட்டும்தான் சொத்து வாங்கும் அதிகாரம் இருக்கும். அந்த செல்ஃப் மேனேஜ் சூப்பர் ஃபண்ட் நேரடியாக சொத்து வாங்க முடியாது. அப்போது என்ன நடக்கும் என்றால், இந்த ஏபிசி பிடிவை லிமிட்டடில் கணவன் ஒரு இயக்குநராக இருப்பார், மனைவி ஒரு இயக்குநராக இருப்பார். ஆனால் கையெழுத்து போடும் அதிகாரத்தை ஒருவருக்கு கொடுத்திருப்பார்கள். பொதுவாக எந்த பிடிவை லிமிட்டடிலிருந்து எந்த பண பரிவர்த்தனையோ அல்லது முக்கியமான ஆவணங்களோ கையெழுத்து போடும் போது ரெண்டு இயக்குநர்களும் கையெழுத்து போட வேண்டும். ஒருவர் போட்டால் செல்லுபடி ஆகாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரெண்டு பேரும் போடுவதற்கு சில சமயங்களில் மனைவியிடமிருந்து ஒப்புதல் வாங்கி கணவனை கையெழுத்து போடலாம் என்று வைத்திருக்கலாம். ஆனால் சட்டப்படி ரெண்டு இயக்குநர்கள் அந்த பிடிவை லிமிட்டடுக்காக வேண்டி கையெழுத்து போட வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவருடைய கையெழுத்து இல்லாமல் அந்த பணத்தை எதுவும் செய்ய முடியாது. அது சில சமயங்களில் மாற்றி எழுதப்படுகின்றது என்று நினைக்கின்ற நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை மாட்டி கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டாவது, அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் கேரண்டராகவும் இருக்க வேண்டும். அதாவது அந்த பணம் வந்து முழுவதுமாக வங்கிக்கு கட்டப்படாத பட்சத்தில் அந்த பிடிவை லிமிட்டடின் கடனை முழுவதுமாக கட்டுவதற்கு அந்த ரெண்டு டைரக்டர்களில் ஒருவர் கேரண்டராகவும் இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையும் கவனிக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த செல்ஃப் மேனேஜ் சூப்பர் ஃபண்ட் எப்படி செயல்படுகின்றது என்று தெரியாமல் எல்லா இடங்களிலும் கையெழுத்து போட்டு வைப்பார்கள். ஒரே ஒரு விடயம் நான் சொல்ல விரும்புகின்றேன். பண விடயங்களிலோ அல்லது பொருளாதார வன்முறைகள் இருந்தாலோ அல்லது எது இருந்தாலோ ஆண்களும் பெண்களும் தாங்கள் தனித்தனி என்பதை உணர வேண்டும். தங்களுடைய தனித்துவத்திற்காக இடப்படும் அந்த கையெழுத்தை இடமுன் யோசித்து இட வேண்டும்.
நிச்சயமாக, இது குறித்து மேலதிகமான அறிவுரைகள் பெற்றுக் கொள்வதற்கு இங்கு ஏதாவது நிறுவனங்கள் இருக்கின்றனவா?
நிறைய இருக்கின்றது. ரிலேஷன்ஷிப் ஆஸ்திரேலியா, அதுக்கு பிறகு மிஷன் ஆஸ்திரேலியாவில் ஒரு பகுதி அவர்களும் வந்து மீடியேஷன் போன்ற இடை சேவைகளை செய்கின்றார்கள். இதை தவிர பணம் சம்பந்தமாக பொருளாதார ரீதியாக ஒரு பெண் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டால் லீகல் எய்ட் அல்லது அரசு சம்பந்தமான நீங்கள் வந்து நீதிமன்றங்களை அணுகினால் அவர்கள் வந்து எங்கெல்லாம் சென்று அவர்கள் உதவி பெற முடியும் என்பதை சொல்வார்கள்.
மிக விளக்கமாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் சில விடயங்கள். குறிப்பாக நீங்கள் கூறிய அந்த செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் பற்றி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், இன்னும் விளக்கமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். இருந்தபோதும் மற்றும் ஒரு தலைப்பில் உங்களோடு நாங்கள் உரையாடுவதற்கு முன்னர் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் செல்வி.